முதல் வாசகம். கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வசனங்கள் 16-25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில்தான் நிகழ்கிறது. இறைப்பற்று இல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெறிக்கேடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணு நின்று வெளிப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறிக்கேட்டினால் உண்மையை ஒடுக்கிவிடுகின்றார்கள். கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிற்று. அதை கடவுளே அவர்களுக்கு தெளிவுறுத்தியிருக்கிறார். ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள், அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன. ஆகவே அவர்கள் சாக்கு போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை. ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையாயின. உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்களே. அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரை போலவும், பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர். ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடொருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். அவர்கள் கடவுளை பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள். படைத்தவரை மறந்தார்கள். அவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும் 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 வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும் 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 அவற்றுக்கு சொல்லுமில்லை பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளங்கள். இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் வானங்கள். இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மாத்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 37 தொடங்கி 41 முடிய. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தபடி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்து முன்பு அவர் கை கழுவாததைக் கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகின்றீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொல்லையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிழிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தியேசுவில் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, இன்றைக்கு இரண்டு வாசகங்களுமே மிகவும் நெருங்கி போகக்கூடிய ஒன்றாகவும், கடவுள் விரும்புகிற கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், அவருடைய அன்புக்கு பாத்திரமாய் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் விளக்கமாய் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. இயேசுடைய இந்த 3 ஆண்டு கால நற்செய்தி அறிவிப்பு நாட்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லது இந்த இறையாட்சி சம்பந்தப்பட்ட காரியங்களை அவர் எடுத்து சொன்ன நேரங்களிலெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், பல செயல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவ்வப்போது ஒரு சிலருடைய வீடுகளுக்கு சென்று அவர் உணவருந்துவது வழக்கம். அதற்கென்று ஒரு சில காரணங்கள் இருக்கும். அந்த காரண காரியத்தோடு அவர் உணவருந்த செல்வது உண்டு. இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளை கோர்வையாக நாம் தெரிந்து வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால்தான், பரிசேயருடைய வீட்டுக்கு ஏன் இயேசு போனார் அல்லது அழைப்பை ஏன் ஏற்றுக்கொண்டார் என்பதும் நமக்கு தெரிய வரும். என்ன காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னால், வரி தண்டுபவராகிய மத்தேயுடைய வீட்டிற்கு அவர் அழைப்பை பெற்ற உடனே உணவருந்து செல்கிறார். அதே போல் சக்கையுடைய வீட்டிற்கெல்லாம் அவர் உணவருந்து செல்கிறார். அப்படி என்று சொன்னால், தனக்குள் ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றத்தை அவர்கள் வெளியிலே காட்டுகிறார்கள். தன்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு வரவேற்று உணவு கொடுப்பதை ஒரு ஃபேஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வர்றாங்க. இன்றைக்குமே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஊரில் நாலு பேர் பெருமையாக பேசக்கூடிய ஒரு ஆள் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, அதை குறித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவீர்கள். திடீர்னு ஃபாதர் வர்றாரு உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட வர்றாரு அப்படின்னா, முதல் முறையாக வர்றாரு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா? அதுபோல் உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆள் அதையும் கடந்து இந்த சமூகம் அவரை மிகவாய் அங்கீகரிக்கிறது, அப்பேற்பட்ட ஒரு மனிதர் உங்கள் வீட்டுக்கு வர்றாருன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இல்லையா? அதுபோல தான் இயேசுவுக்கென்று ஒரு அங்கீகாரம் அந்த சமூகத்தில் இருக்கிறது. அந்த அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற இயேசு ஆண்டவர் ஒரு பரிசேயருடைய வீட்டிற்கு போகிறார். என்ன நோக்கம் அதெல்லாம் பின்புலமாக இருந்தாலும் கூட அவங்க வீட்டுக்கு உணவருந்த போகிறார். இப்போ பரிசேயருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையிலே ஒரு சந்தோஷம் ஊட்டெடுத்திருக்க வேண்டும். இந்த யூத சமூகம், நான் பரிசேயனாக இருந்தாலும் கூட சமூகம் என்னை மதித்தாலும் உள்ளூரை என்னை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை, அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இயேசு என்னை தேடி வந்திருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியை அவர் என்ன செய்கிறது, அவர் உட்கிரகித்து அதை அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதை காட்டிலும், அது திளைத்து நிற்பதை காட்டிலும் ஆண்டவருடைய செயல்களை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை குறை காணக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறார். என்ன அப்படின்னா, சடங்குகளை சம்பிரதாயங்களை இந்த பரிசேயர்கள் அதிகமாக கையில் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்போவுமே அந்த சட்டத்திட்டங்கள் படி வாழ்ந்தாதான் இறைவனுடைய மகிமையை கண்டுகொள்ள முடியும், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்பது சட்டத்தினால் மட்டுமே முடியும் அப்படின்றத தீர்க்கமாக நம்பக்கூடியவங்க யாருன்னா இந்த பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் தான் என்ன செய்வாங்க, அங்கே இருக்கிற யூத பாமர யூத மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, படிக்காத எளிமையான விசுவாசிகளாக இருக்கக்கூடிய அந்த யூதர்களிடம் போய் கடவுள் இந்த சட்டத்தை சொன்னார், மோசே அதை சொல்லியிருக்கிறார், இதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சட்டத்திற்கு மேலே சட்டத்தை சொல்லி ஒன்றும் அறியாத மக்களை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருந்தார்கள். அப்போது மோசே கொடுத்த சட்டம் ஒன்றாக இருந்தாலும் அந்த சட்டத்தை திருத்தி கூறி அந்த சட்டத்திற்கு என்ன தண்டனை என்பதையும் பரிசேயர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ஒரு மனநிலையில் வாழுகிற ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு தான் இயேசு ஆண்டவர் இன்றைக்கு உணவருந்த போகிறார். அவர் போய் பந்தியில் அமர்ந்தார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய பேர் சாப்பிட வந்திருக்கிறாங்க, அந்த கூட்டத்தில் அவரும் ஒருவராக போய் பந்தியில் அமர்கிறார். அவர் உணவருந்துகிறதுக்கு முன்பாக கை கழுவாததை கண்டு பரிசேயர் வியப்படைகிறார். என்ன வியப்பு அவருக்கு அப்படின்னு சொன்னால், இவரை போய் குரு என்று சொல்லுகிறார்கள், இவருடைய போதனையை கண்டு பலரும் வியந்து சொல்லுகிறார்கள், இந்த மனிதன் ஒரு ரோமை சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய மனிதராக இருப்பார் என்று நினைக்கிறார்கள், பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் சிம்ம சொப்பனம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதர், அதுவும் கடவுள் மனிதர் என்று சொல்லுகிறார்களே, கடவுள் மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய இவர் கடவுளுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்காமல் எப்படி இவர் கடவுள் மனிதராக இருப்பார் என்று தனக்குள்ளாக பல கேள்விகளோடு ஐயத்தோடு வியப்போடு பார்க்கிறார். ஒரு சட்டத்திட்டங்களில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இவர் எப்படி ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருக்க முடியும், ஒரு சக்தி வாய்ந்த மனுஷனாக இருக்க முடியும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போது இந்த எண்ணத்தின் ஓட்டங்களை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். எண்ணத்தின் ஓட்டங்களை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். அப்போது இந்த என்ன ஓட்டத்தை அறிந்து அந்த இயேசுவாகவே அந்த இடத்துல தன் பதில் சொல்வதை பார்க்கிறோம். உள்புற தூய்மையை காட்டிலும் வெளிப்புற தூய்மையை காட்டிலும் உள்ளூர ஒரு தூய்மையை அவர் அழுத்தி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதே இயேசுதான் சொல்லுவார். என்ன சொல்லுகிறார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படிலாம் சொல்லி அவர்களை மிரட்டுவார். நீங்கள் வெளியில் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறீங்க, உள்ளுக்குள்ள எல்லாம் ஒரே பொக்கா இருக்குது, போங்கா இருக்குது உங்களுக்குள்ள அப்படின்றத அடித்து சொல்லக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதை அறிந்திருந்த போதும் கூட எண்ணத்தால் இயேசுவை பற்றி அவர் தவறாக நினைக்கிறார். அந்த பரிசேயனுடைய எண்ணத்தில் ஒரு சில விவிலிய பின்னணியில் பார்க்குறோம்னா அவனுடைய எண்ணத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விடுதலை பயண நூல் 30வது அதிகாரத்தில் நம்ம 17-19 அந்த வசனம் வாசித்தோம்னா, ஆண்டவர் மோசேயிடம் கழுவுவதற்காக ஒரு வெங்கல நீர்த்தொட்டியை அதற்கான வெங்கல ஆதாரத்தோடு செய், சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் அதனை வைத்து தண்ணீர் ஊற்றுவாய், ஆரோனும் அவன் புதல்வர்களும் அதிலிருந்து தங்கள் கைகளையும் பாதங்களையும் கழுவ வேண்டும் என்று ஆண்டவரே மோசேவுக்கு சட்டம் கொடுத்துருக்கார் இல்லையா, அதைத்தான் பரிசேயன் உள்ள வாங்கியிருக்கிறான். ஆனால் இங்கு வந்திருப்பவர் ஆரோனிலும் பன்மடங்கு உயர்ந்தவர், மோசையிலும் பன்மடங்கு உயர்ந்தவர் அப்படின்ற ஒரு சிந்தனை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, இந்த பரிசேயர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்புக்குரியவில்லை, இந்த பரிசேயத்தனத்தை நாம் பல இடங்களில் பார்க்க முடியும். எங்கள் ஊர் சிவகங்கையிலேருந்து எங்கள் ஊர் காளையார் கோயில் பக்கத்தில் இன்னொரு ஊர் இருக்குது, அந்த ஊர் ஒரு 18 கிலோமீட்டர் தூரம். சிவகங்கையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கடந்து பார்த்தா பெரிய ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்தினுடைய அடுத்த புறம் சிவகங்கையிலிருந்து போகிறோம்னா அடுத்த புறத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கும் சிவகங்கை வந்தால் பார்க்க முடியும். காலையில் ஒரு 7 மணி நாங்கள் இருக்கிற ஒரு கான்வென்ட்டுக்கு பூசைக்கு போகிறது உண்டு. நான் போகிறப்ப எல்லா நேரம் பார்க்கறது உண்டு. ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும் உட்காந்துருப்பாங்க. நான் பார்க்க அவர்கள் வந்து நல்ல உடை அணிந்தலுடைய ஒரு அழுக்கு உடை அணிந்து அங்கே கிடக்கிற அந்த பழைய துணியெல்லாம் அள்ளி வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே உட்காந்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க, நான் பூசைக்கு போகும்போதையும் பார்ப்பேன், வரும்போதையும் பார்ப்பேன். 8 மணிக்குள்ளாக பலமுறை அவர்கள் அந்த இடத்துல பார்த்துருக்குறேன். கணவனும் மனைவியும் தங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சின்ன கேப்பு கூட இல்லாமல் அப்படியே ஒட்டி உட்காந்துருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே குறைந்தது 70 வயசுக்கு மேலே இருக்கும். அந்த பழைய துணியெல்லாம் போட்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிச்சைக்காரங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம ஊரில், அந்த பழைய துணியெல்லாம் போட்டு அப்படி தலையெல்லாம் முக்காடு போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. பக்கத்தில் சின்ன மூட்டை இருக்கும். அப்போ நான் பார்த்துருக்கிறேன், அந்த சகோதரி அந்த மனைவியானவள் அந்த 70-75 வயது இருக்கிற கணவர், அவருக்கு குஷ்டரோகம் இருக்கும், கொஞ்சம் கையெல்லாம் ஒரு மாதிரி முடக்கமாக இருக்கும், உதடெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். கிட்ட இருந்து பார்த்தவரை எனக்கு தெரிந்ததை நான் சொல்லுகிறேன். இது போக அவருக்கு என்ன நோய் இருக்குன்னு தெரியல. அப்போது இந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா அந்த உணவு பட்டணங்களை எல்லாம் எடுத்து டீ பன்னெல்லாம் எடுத்து அவங்க அப்படியே ஊட்டுவாங்க. பார்த்துக்கோங்க, அந்த கணவன் அந்த மனைவிக்கு பார்க்குறதுக்கு வெளியில் சகிக்காதுங்க, நான் உண்மையிலே சொல்கிறேன். வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐயோ, ஒரு அவ்வளோ அருவறுப்பாக இருக்கும். பக்கத்தில் போகிறக்கே நமக்கு அவ்வளோ அருவறுப்பாக இருக்கும். ஆனால் பாருங்கள், அவங்கள உள்ளுக்கில் இருக்கிற அந்த உண்மையான அன்பு, அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்துகிறார், அதை தான் விரும்புகிறார். அந்த கணவனும் மனைவியும் பல நாட்களாக அதே இடத்துல இருக்கிறதுனால அங்கே இருக்கிற நல்ல உள்ளம் கொண்டங்கள் எத்தனையோ பேர் காலை உணவு கொடுப்பது உண்டு, மதிய உணவு அதெல்லாம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. இப்போ அந்த அம்மா ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் யார் கொடுத்தாங்கன்னு தெரியாமல் 2-3 பேர் சாப்பாடு கொடுத்துருவாங்க. நான் ஒரு முறை கண்ட அனுபவம், அப்போது நான் ஒரு முறை எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி, சரி காலையில் அந்த பக்கம் போக வேண்டியிருந்துச்சு. போகும்போது எங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடு எடுத்துகிட்டு, எங்கள் ஃபாதர் வீட்டில் இருக்கிற சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு நம்ம நீ கொடுத்துட்டு போகலாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. கொடுக்கலாம் என்று போனேன். நான் போகிறதுக்கு முன்னாடி 2 பொட்டனை ஏற்கனவே ரெடியாக இருந்துச்சு. அப்போ எனக்கு தோணுச்சு, என்னடா இந்த மாதிரி நம்ம வாங்கி வாங்கி நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டேன், அம்மா ஏற்கனவே 2 சாப்பாடு வந்துருச்சு, இது என்ன மதியத்துக்கு நைட்டுக்கு சேர்த்து வச்சுக்கிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைங்கய்யா, நான் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன், இந்த சாப்பாடை வாங்குறதுக்கு இந்த 2 பேர் என்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் கடவுள் விரும்புகிற தூய்மையான ஒரு வாழ்க்கை, அகத்தூய்மை நிறைந்த ஒரு வாழ்க்கை. பார்த்துக்கோங்க, இன்றைக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்போது டாம் டூம் ஜாம் ஜாம்னு நடத்துகிறாங்க, கோடிகளை லட்சங்களை கொட்டி ஆடம்பரமாக எத்தனையோ திருமணங்கள் நடைபெறுகிறது. வெளியில் உடைகள் பகட்டாகத்தான் இருக்கிறது. 1 லட்ச ரூபாய்க்கு சட்டை வாங்கி சேலை வாங்கி கட்டி கல்யாணம் நடத்தக்கூடியவங்களாம் இன்றைக்கி இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த வெளியில் இருக்கிற அந்த அழகு, இந்த பகட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குதா அப்படின்றது இட் இஸ் அ பிக் க்வெஸ்டின், இன்றைக்கி பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆண்டவர் அகத்தூய்மையை அக அழகை விரும்பக்கூடியவராக இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் கிண்ணத்தை வெளியில் தான் ஏன் துடைக்கிறீங்க, வெளியில் தான் துடைக்கிறீங்க, உள்ளுக்குள்ளே என்றைக்கா யோசிச்சு பார்த்துறீங்களா என்ன இருக்குன்னு? கை கழுவுவதை பற்றி பேசுகிறீங்களே, ஆனால் அதற்குள்ளே இருக்கிற உள்ளர்த்த உங்களுக்கு புரியலையே அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறார். இங்கே கேசிக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரும்போது அங்கே ஒரு சகோதர நண்பர் வருவார், அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி என் மகளை 6 வயசு குழந்தை, அந்த குழந்தையை நான் கூட்டிகிட்டு இங்கே இருக்கிற ஒரு ஷாப்பிங் மால் கூட்டிகிட்டு போனாராம். அப்போது யதார்த்தமாக அப்படி ஒவ்வொரு பொருளாக அப்படி பார்த்துட்டு போகிறாரு. இன்றைக்கெல்லாம் ஷாப்பிங் மால் போனால் நம்ம வாங்குகிற பொருளை நம்ம வாங்குறதில்ல, நம்ம எதுவுமே நினைக்காத பொருள் தான் நிறைய இடத்துல வாங்கிட்டு வருவோம். அப்போ ஒரு காலத்தில் லிஸ்ட்டு போட்டு நம்ம ஜாமான் வாங்கும் போதெல்லாம் என்னென்ன பொருள் வாங்கணும்னு தெரியும் வாங்குவோம். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, போகிற குரங்கு மாதிரி கையில் கிடச்சப்புறம் அள்ளி அள்ளி பக்கெட்டை நிறச்சிட்டு தானே வரோம். அதுபோல் அந்த குழந்தைய அவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு, அவர் வேற ஒரு பொருள் வாங்க போனார். அப்படியே சுற்றி வரும்போது அந்த குழந்தைங்களுடைய இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஏரியா பக்கம் அவங்க போக வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. அங்கே போனோடனே அந்த குட்டி அங்கே அந்த நிற்கிற பெண்களே பார்த்தீங்கன்னா நல்ல ஜோடனையெல்லாம் சூப்பராக இருப்பாங்க அவங்க பார்க்குறது. எக்ஸ்டர்னலாக சொல்கிறேன், சூப்பராக இருக்காங்கன்னா ரொம்ப அழகாக அப்படியெல்லாம் சூடனெலாம் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அவர் போயிட்டார். போனோடனே அந்த குழந்தை போய் கேட்குது, ஒன்று ஒன்றா எனக்கே அவர் சொல்லக்கண்டுதான் தெரிஞ்சு. அந்த சகோதரர் சொன்னார், ஃபாதர் எனக்கு ஆச்சரியம் ஃபாதர், என் பிள்ளை போயிட்டு ஐலைனர்னு ஒன்று கேட்குது, ஐலேஷர்னு கேட்குது, ஃபவுண்டேஷன் கேட்குது, நம்மளாம் பவுரை தவிர ஒன்றுமே லைஃப்பில் போட்டதே இல்லை. இந்த குழந்தை கேட்குறத பார்த்துட்டு அந்த கடக்கார அம்மாவுக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. அப்போ உனக்கு எப்படிமா இதெல்லாம் பேர்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னால், நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் பேசும்போது சொல்லுவாங்க, நான் டிவிலெலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சான். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி குழந்தை மனசுலேயே வந்துருச்சு, இன்றைக்கி என்னுடைய அழகு வந்து என்னுடைய அழகு இல்லை, இதை கடந்த ஒரு அழகை நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டி அவுட் ஆஃப் பியூட்டி அப்படின்றது போய் பியூட்டி அப்பான் த பியூட்டி அப்படின் ஆயிடுச்சு. அழகுக்குள் அழகு இல்லை, அழகுக்கு மேலே அழகு, இது ரெண்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? எனக்கு ஒரு அழகு இருக்கிற, அந்த அழகுக்குள்ளே ஒரு அழகு இருக்குது, அதான் நகை அழகு. அழகு இருக்க அழகுக்கு மேலே அழகு கொடுக்குறன்றது அது அழிந்து போகக்கூடிய அழகு. இந்த வெளி அழகு என்பது அடுத்த அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான், அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான். நானாக பல நேரங்களில் கல்யாணங்களுக்கெல்லாம் போகிற பொழுது, அல்லது எனக்கு கல்யாண பத்திரிகையை கொடுக்க வருவாங்க இல்லையா, நிச்சயதார்த்த பத்திரிகை கொடுக்க வருவாங்க இல்லையா, கொடுக்குறவங்கள்ட்ட நான் நேரடியாகவே சொல்லிடுவேன், தயவு செஞ்சு பிள்ளையை அழகுபடுத்துறேன்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் போடுறேன்னு சொல்லிட்டு பிள்ளையுடைய முகத்தை மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது. எங்கள் வீட்டில் நடந்த நிகழ்வு, என்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் எங்கள் வீட்டிலே சொன்னேன், இந்த யாரும் அந்த டெக்கரேஷன் போடுறேன்னு சொல்கிறது, இந்த நிறைய அந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் போடுறீங்கள அதெல்லாம் போடக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ரிக்டாக நான் எங்கள் வீட்டிலலாம் சொன்னது உண்டு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எதுக்கு நம்ம அழகாக காமிக்கணும், ஏற்கனவே நம்ம அழகாகத்தானே இருக்கிறோம். ஆண்டவர் அதான் சொல்கிறார், வெளியில் தான் ஏன் நீங்கள் எல்லா காரியமும் செய்கிறீங்க, உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் கடவுள் நம்மிடம் நிறைவாக விரும்பக்கூடியவராக இருக்கிறார். பணக்காரன் ஒருத்தர் இருந்தால் அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு, அப்படியே ஃபுல் ட்ரெஸ் போட்டு கோட் சூட்டோடு உட்காந்து எவ்ரிடே அவர் என்ன பண்ணியிருப்பார், போட்டிக்கோல உட்காந்து நல்லா சாப்பிட்டு அப்படியே உண்டு கொளுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த வீட்டு வாசலில் ஒருத்தன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கிடந்தான், அவன் தாங்க லாசரு, அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல பார்த்துக்கோங்க. இறந்ததுக்கப்புறம் இவனுக்கு தான் ஆபிரகாமுக்கு மடியில் போகக்கூடிய அந்த பாக்கியம் கடந்துச்சு. அவ்வளோ அழுக்கா, அவ்வளோ கஷ்டத்தில், ஒன்றும் இல்லாமல் இந்த உலகம் சொல்லுகிற அழகு என்கிற வட்டத்துக்குள் வராத அவனுக்கு தான் கடவுளுடைய அந்த மகிமையை காணக்கூடிய, அல்லது ஆபிரகாமின் மடியில் உட்காரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சி. இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அவ்வளோ உலகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஹேண்ட்ஸமாக, உலகம் பார்க்கக்கூடிய ஒரு அழகை, வெளியழகை கொண்டு வந்த அவனுக்கு ஆபிரகாம் மடியில் இடம் கிடைக்காம, லாசருடைய கையிலேருந்து வருகிற ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமான்ற ஒரு பரிதாப சூழ்நிலைக்கு யார் போனா அப்படின்னா, அந்த செல்வந்தர் போனான். இதை விட ஒரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னா, அந்த பணக்காரனுக்கு, அந்த பணக்காரனுக்கு பேர் அடையாளமே இல்லை, ஆனால் இந்த ஏழைக்கு என்ன பேர், லாஸ்ன்ற பெயர் அடையாளம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. சரி, எசையா புத்தகம் 1:16-17 வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கைகளோ கரைகளால் நிறைந்திருக்கின்றன, உங்களை கழுவி தூய்மையாக்குங்கள், உங்கள் தீச்செயலை என் முன்னின்று அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்களுக்காக வழக்காடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது உங்கள் கைகள் கரைகளால் நிறைந்திருக்கின்றன. நாம் தான் யோசிச்சு பார்க்கணும், இந்த பரிசேயத்தனம் நமக்குள் இருக்கிறது என்று சொன்னால், இந்த வெள்ளையடிக்கப்பட்ட மனநிலை நம்மிடம் இருக்கிறது சொன்னால், இயல்பை இறைவனுக்கு முன்பாக நாம் எடுத்துக்காட்டுவதாக இருக்க வேண்டும். அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா. இப்போது என்ன சொல்கிறாரு, வெளியில் இருக்கிற காரியங்களை நீ தூய்மையாக வச்சுக்கன்னு ஆசைப்பட்றேன் இல்லையா, சரி ஏற்றுக்கிறேன், அதுபோல் உன் அகத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறியா? இந்த உலகம் முகத்தை பார்க்குது, இந்த உலகம் வந்து உன்னுடைய உடலை பார்க்கிறது என்பதற்காக, என் நான் படைத்த சக படைப்புக்கு முன்பாக உன்னை அழகாக காட்டிக்கிறேன்னு நினைக்கிறியே, அப்போ அதுக்கு அதை நீ அதை செய்கிற அதே ஆள் நீ என்ன செய்யணும், அகத்தை காணக்கூடிய நான் உன்னுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறேன், அதை அழகாக வைக்கணும்னு என்னைக்காவது முயற்சி செஞ்சுருக்கிறியா? அறிவுலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தை உண்டாக்கினர் அல்லவா. அப்போ கடைசியாக என்ன வார்த்தை சொல்கிறாரு, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்போது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாய் கிடைக்கும். அதனால்தான் ரொம்ப அருமையான வார்த்தை, உட்புறத்தில் உள்ளதை நாம் கடவுளுக்கு கொடையாக கொடுத்தோம் என்று சொன்னால், நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் தூய்மையாக மாற்றி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். என் அன்பு இறை சமூகமே, இந்த ஒரு விவிலிய பின்னணியோடு நீங்கள் அப்படியே முதல் வாசகத்துக்கு இன்னைக்கு வந்தீங்கன்னா, இதை ஒட்டிய செய்தியை நிறைய ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார், கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை நாம் அவருக்கு கொடுப்பது இல்லை. கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை நாம் கொடுப்பதில்லை. எப்படி அதை புரிந்து கொள்வது, கடவுள் நாம் அறிந்திருக்கிறோம், கடவுள் வந்து இந்த புற அழகில் வாழ்வதில்லை என்பது நம் எல்லாருக்கும் தெரியும், அவர் அகத்தில் வாழுகிறார் என்று தெரிந்திருந்தும் கூட, அவருடைய இல்லத்தை நாம் தூய்மையாக, அதை அவருக்கு உகந்த ஒரு இடமாக நாம் அதை மாற்றி கொடுப்பது இல்லை என்பது தெரிகிறது. நீங்கள் இந்த தூக்குநாங்குருவி பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் பார்க்க அப்படியே கரடு முரடாக இருக்கும், ஒரு மாதிரி நார் அங்கிட்டுன்னு பின்னி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகான ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பொறியாளர் கூட கட்ட முடியாத ஒரு அழகான இல்லத்தை உள்ளே கட்டி வச்சுருக்கோம். உள்ளே அழகாக இருக்கும், அந்த குழந்தை பிறந்த குழந்தைனாரு, அந்த தூக்குணாங்குருவிக்கு அதுக்குள்ளே குழந்தை தானே, அந்த குழந்தை பிறந்த முட்டையிலேருந்து வெளி வருகிற அந்த குழந்தை அப்படியே முள்ளுப்படாமல் இருக்கிறதுக்கு பஞ்செல்லாம் வச்சு ரொம்ப அழகாக அந்த இல்லத்தை தயார் செய்திருக்குமா. வெளியில் பார்க்கும்போது தூக்குணாங்குருவி கூட நமக்கு அவ்வளோ நல்லா தெரியறதில்லை, ஆனால் உள்ளே பார்க்கும்போது அது அது அழகாக இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட அதுதான் விரும்புகிறார். உங்களை விட, நம்மை விட அறிவில் குறைந்த ஒரு குருவிக்கு தெரிந்த ஒரு காரியம் நமக்கு இன்றைக்கி தெரிய மாட்டேங்குது. அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுக்கு மாட்சி அளிக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும். மாட்சி ஆண்டவருக்கு நன்றியும் நாம் சொல்வதில்லை. அதற்கு மாறாக எண்ணங்கள் பயனற்றவையாய் போய்விடுகின்றன. உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்களே. அப்போ வெளியில் இருக்கிற இந்த ஆடம்பரமான காரியங்களை செய்து வைத்து கொண்டு தன்னை உயர்ந்தவர் என்று நினைப்பவர்கள் எல்லாருமே கடவுளுடைய பார்வையில் மடையர்களாக காணப்பட போகிறார்கள். இன்னொரு வார்த்தை சொல்லு, என்ன சொல்கிறாரு? அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பலிதாக அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டன அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவ வழிபாட்டை பற்றி அவர் சொல்கிறார். இன்றைக்கி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பெரும்பாலும் குறை சொல்லக்கூடிய ஒரு காரியமாய், பிற மத பிற சபையினை சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா உருவ வழிபாடு. அதை பற்றிலாம் நமக்கு அதிகமாக சொல்லுவாங்க. ஃபாதர் நிறைய பிரசங்க நீங்களுமே கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி அதை ஒரு வரியில் அவர் சொல்கிறார், மனிதரை போலவும் பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபடுகின்றன. அது உண்மைதான். அன்றைக்கி வாழ்ந்த நாட்கள் என்ன செஞ்சாங்க, அன்றைக்கி அவர்கள் வந்து படைப்பை வந்து குறிப்பாக இறைவன் படைத்த படைப்புகளில் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அந்த பாதிப்பிலிருந்து ஏதாவது ஒரு பாதுகாப்பு அவர் கிடைத்தது என்று சொன்னால் அதை உடனே கடவுளாக அவர்கள் பார்த்தார்கள். நீரை, நெருப்பை, சூரியனை, அதில் மலைகளை, இவர்களெல்லாம் கடவுளாக, ஒரு சில விலங்குகளை, சிங்கங்களை எல்லாம் கடவுளாக பார்த்த மனிதர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்கு அந்த ஒரு பார்வை இல்லை. கத்தோலிக்க திருச்சபை பொறுத்தளவில் நாம் என்ன செய்யலை, விலங்குகளையோ பறவைகளையோ நாம் வந்து கடவுளாக வணங்கவில்லை. ஆனால் அது அப்படி கொஞ்சம் மாற்றம் ஆயிடுச்சு, என்ன ஒரு ஓரளவு மாறி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ஒரு 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 மெட்டல் இமேஜ் அப்படின்றது கடந்து ஒரு மென்டல் இமேஜ் அப்படின்னு கூட நம்ம பார்க்க முடியும். என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி நாம் வந்து அந்த உருவகங்களை கடந்து இன்றைக்கு வேற்று உருவங்களை நாம் கடவுளாக வைத்திருக்கிறோம். என்னது, பொன் நம்ம வைத்திருக்கிற நகையை வந்து இன்றைக்கி கடவுளாக நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா. வீட்டில் வந்து பூஜை அறைன்னு ஒன்று இருக்குது. பூஜை அறை நம்முடைய பார்வையில் சொன்னால் ஜப அறை அப்படின்றது எங்கே இருக்குன்னு நம்ம தேட முடியாது. பார்த்துக்கோங்க, நம்ம ஒரு சில நேரங்களில் இந்த வீடு சந்திக்க போகிற பொழுது, ஃபேமிலி ப்ரேயருக்கெலாம் போகிற பொழுது, அல்லது குடும்ப சந்திக்க போகும்போது ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எப்போ ஜெபம் பண்ணலாம் ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் பைபிளை நம்மளால் தேடுவாங்க. எப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம்னு சொல்கிறோமோ அப்போ தான் வந்து எங்கடா ஏசப்ப இருதயாண்டர் போட்ட கிடக்கு அப்படின்னு தேடி கீடி எடுத்து தூசியை தட்டி முன்னாடி வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களே. கேட்டோம், இறுதியாண்டவரை நீங்கள் தேடுங்க, நீங்கள் பைபிளை தேடுங்க, மாதா ஃபோட்டோ எல்லாத்தையும் தேடுங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு குண்டு போக நகை இருந்தாலும் அந்த நகை ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பாக அந்த இடத்துக்கு இருக்க வேண்டிய இடத்துல சுத்தமாக இருக்குது பாருங்களே. அப்போ இதைத்தான் நம்ம, இதுதான் உருவ வழிபாடு. இன்னைக்கு நகைக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை, வீட்டு இடத்துக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை நம்ம இன்றைக்கு நம்ம கடவுளுக்கு கொடுக்கறது இல்லை. அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், பொன், வீடு, இடம், இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு உருவ வழிபாட்டு விதத்தில் அதை நம்ம கொண்டுட்டு போய் கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் மாற்றுன்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கடவுள் விரும்புகிற இந்த வாழ்க்கையில் நாம் உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த மென்டல் இமேஜஸ்லாம் நம்ம ஓரளவு உடைச்சு எடுக்கணும். நாம் ஒரு விதத்தில் பார்க்கிற பொழுது புற அழகை நாம் முன்னிறுத்தக்கூடியவர்களாக, இந்த எக்ஸ்டர்னல் பியூட்டியை நாம் அதிகமாக கன்சர்ன் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு மனிதையாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே, அப்படிப்பட்ட மண்ணில் இருக்கிற எல்லாருமே மென்டல் இமேஜ் நாமளாக உருவாக்கி வச்சுருக்கோம். அதை நாம் உடைக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா, நிறைய இந்த சர்ஜரிலாம் பண்ணிக்கிறாங்க தன்னை அழகாக காட்ட வேண்டும் என்பதற்காக. பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிலாம் பண்ணிக்கிறாங்க. மூக்கை மாத்துறாங்க, காதை மாத்துறாங்க, தோலை மாத்துறாங்க, ஸ்கின்னை மாத்துறாங்க. கடைசியில் என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, உலகத்துக்கு தெரியும் நாம் எப்படி இருந்தோம்ன்றது. ஆனால் நாம் புற அழகை காட்டுகிற போது அழகு போல் நம்மளை நினச்சிக்குவாங்க. எல்லாருக்கும் தெரியும் மைக்கேல் ஜாக்சன் மிகப்பெரிய ஒரு கலைஞன். அவனே எழுதுவார், அவரே பாடுவார், அவரே நடனங்கள்லாம் வடிவமைப்பார். எல்லாமே நிறைந்த ஒரு அந்த ஒரு திறமைக்கு ஒரு அடையாளமாக சொல்ல முடியும் அந்த மனுஷனுக்கு. பார்த்துக்கோங்க, ஒரு கரிப்பிணத்தில் பிறந்த மனிதன் இந்த உலகமே அவரை கொண்டாடுச்சு. எப்படி கொண்டாடுச்சு, ஒரு மிகப்பெரிய அவனுடைய கலையை எல்லாரும் ரசித்தாங்க. அவருடைய அங்க அசைவுகளை, நடனங்களை எல்லாம் அத்தனை பேர் ரசித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் பாருங்களே, கருப்பாக இருக்கும் போதே நம்மளை இவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க, நம்ம முடி சுருட்ட சுருட்டையாக இருக்கும் போதே நம்மளை இவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம முடியை ஸ்ட்ரைட்டன் பண்ணி நாம் கொஞ்சம் ஸ்கின்னை வந்து ஒயிட் ஆக்குனா நம்மளை இவ்வளோ பேர் ரசிப்பாங்க. அப்போ உலகமே நம்மை பார்த்து வியக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் சர்ஜரிக்கு மேலே சர்ஜரி பண்ணி முகத்தை மாற்றி, முடியை மாற்றி, உதட்டை மாற்றி, மூக்கை மாற்றி, எத்தனையோ சர்ஜரி பண்ணார். ஆனால் உலகத்தில் யதார்த்தத்தில் நடந்தது என்ன தெரியுமா, அவரை முன்பாக ரசித்தவர்களை காட்டிலும் பின்பாக ரசித்தவருடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்து போனது. அதுதான் உண்மையும் கூட. ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கொடுத்திருக்கிற அந்த புற அழகு என்பது அது நம்மோடு பிறந்தது, அதையே நாம் மாற்ற முயற்சிக்க வேண்டும். அப்படி நாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பரிசயத்தனத்தோடு நம்ம வாழுகிறோம் என்பது தான் அர்த்தம். இது நம்முடைய உடலோடு சம்பந்தப்பட்ட காரியம். அதுபோல் புற செயல்பாடுகள் நாம் பார்க்கிறோம் இல்லையா, இன்றைக்கு திருவிழா கொண்டாடுவதில் அவ்வளோ ஆர்வம் காட்டுகிறோம், வெளி பக்தி முயற்சிகளை கொண்டாடுவதில் அவ்வளோ ஆர்வம் காட்டுகிறோம். ஆனால் அதில் உள்ள அர்த்தம் புரியாமல் நம்ம செய்கிற பொழுது, அதனுடைய சாரத்தை இழந்து போகிற பொழுது, ஆண்டவர் நம்மளையும் பார்த்து சொல்வார், நீங்கள் உட்புறத்தில் இருப்பதை பற்றி கவலை கொள்ளாமல் வெளிப்புறத்தில் நடக்கிற காரியங்களை பற்றி கவலை கொள்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்வார். இயேசு ஆண்டவர் தன்னை எப்போதுமே ஒருபோதும் அழகாக காட்டிக்கிறணும் அப்படின்னு நினச்சிருதே இல்லை. அப்படி நினச்சிருந்தார்னா அவர் அழகாக முடிவெட்டி அழகாக இருந்திருக்கிறார் இல்லையா, தாடிகடியெல்லாம் சேவ் பண்ணி அழகாக இருந்திருக்கிறாம் இல்லையா. எல்லாமே அழகு தான், இன்றைக்கி எல்லாமே அழகு தான். நீளமாக முடி வச்சுருக்கிறது அழகு தான், தாடி வச்சுருக்கிறது அழகு தான், ஃபுல் ஷேவாக இருக்கிறது அழகு தான், ஹேர் ஸ்டைல் வித்தியாசமாக வச்சுக்கிறது எல்லாமே அழகு தான். அது அது யார் யாருக்கு எப்படி வருகிறதோ அதன் அடிப்படையில் நம்ம வாழ கற்றுக்கிட்டோம், அல்லது என்னுடைய இறைவன் கொடுத்த இந்த உடலையும் இந்த உடல் அமைப்பையும் ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இறைவன் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். இன்றைக்கு பரிசேயனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பதில் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவரை உள்ளூரை ஏற்று இறைவனை நம் உள்ளத்தில் ஏற்பதற்கு அவர் தங்கக்கூடிய இல்லமாக இருக்கிற இந்த ஆன்மாவையும் இந்த உள்ளத்தையும் தூய்மையாய் வைத்துக்கொள்வதில் நம் கண்ணும் கருத்துமாக இருந்தால் கடவுள் மேலான காரியங்கள் நமக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
கட்ட